ஒன்று தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 5:15 வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5 புதிய ஏற்பாட்டு பக்கம் 282 பக்கத்திலே, 282 புதிய ஏற்பாட்டு பக்கத்திலே இருக்கின்ற 1 தெசலோனிக்கேயர் 5:15 இந்த நேரத்தில் நாங்கள் தியானிப்போம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்கும் எப்போதும் நன்மையை நன்மை செய்ய நாடுங்கள் என்பதே. அருமையானவர்களே, நீங்கள் அறிந்த பிரகாரமாய் இங்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை குறித்த சித்தம் என்கிற தலையங்கத்திலே நாங்கள் தியானித்து வருகின்றோம். அதில் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது தேவனுடைய சித்தம் என்பதையும், 2வதாக இங்கு திடனற்றவர்களை தேற்ற வேண்டும் என்பதையும், 3வதாக பலவீனரை தாங்க வேண்டும் என்கின்றதையும், 4வதாக எல்லா இடத்திலும் மீடிய சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சிந்தித்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி மற்ற யாவருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்வது, அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே முதல் நாங்கள் பார்த்த இந்த 4 காரியத்திலும் இந்த காரியமானது சற்று வேறுபட்டதாக இருக்கின்றது, நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் முதலிருந்த நாங்கள் பார்த்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை 4 காரியத்தை சொன்னார். என்னென்றால், நீங்கள் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தியை சொல்லுங்கள். 2வது சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் திருநற்றவர்களை தேற்றுங்கள். 3வது, பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் மீடிய சாந்தமாக இருங்கள் என்று சொன்னார் தேவன். ஆகவே இன்று சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய வேண்டியது என்னதென்று சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றை செய்யக்கூடாது. நீங்க ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்னவென்றால், நீங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இது என்னுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த வசனத்தை, இந்த 15வது வசனத்தை நாங்கள் ஒரு சுருக்கினால் அல்லது சிறு பிள்ளைகளுக்கு விளங்குகின்ற வகையிலே சொன்னால் என்னவென்றால், நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மையை செய்யுங்கள். ஆகவே நாங்கள் தீமைக்கு தீமையை ஒருபொழுதுமே செய்யக்கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு தெசலோனிக்கேயருக்கு மட்டும் எழுதினவன் அல்ல, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த ரோமருக்கு மண் எழுதுகின்றான். நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். ஆகவே இது தனியதாக இதுக்கல்ல, நீங்க பழைய பாட்டிலே பார்த்தால் 50 தரவைகளுக்கு மேலாக எழுதுகின்ற காரியம் என்னவென்றால், தீமைக்கு தீமை செய்கின்றது கிறிஸ்தவனுடைய குணாதிசயமே இல்லை. நாங்கள் தீமைக்கு தீமை செய்கிறோம் என்றால் எங்களுடைய இருதயத்திலே ஆவியானவர் வல்லமையாக அவர் கிருகை செய்கிறது இல்லை என்பதுதான் அங்கு அதனுடைய பொருள். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால், அவர் எதிலே பிரியப்படுகின்றார் என்றால், அவர் எதிலே சந்தோஷப்படுகின்றார் என்றால், நானும் நீங்களும் தீமைக்கு தீமை செய்யாத பட்சத்திலே தேவன் எங்களிலே சந்தோஷமாகவும் மகிமையாகவும் இருக்கின்றார். ஆக இந்த அடிப்படையில் அருமையானவர்களே, நாங்கள் இந்த வசனத்தை நீங்க பார்க்கின்ற வேளையிலே இங்கு 2 கட்டளைகளை தேவன் கொடுக்கின்றார். சரியான முக்கியமான காரியம், 2 கட்டளைகள். ஏனென்றால் தேவன் தன்னுடைய கட்டளைகளை நாங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்ற கட்டர் இந்த 15வது வசனத்திலே 2 கட்டளையை கொடுக்கின்றார். முதலாவது கட்டளை என்னவென்றால், இங்கு பாருங்கள் என்கின்ற ஒரு வசனம் இருக்கின்றது, நீங்கள் அவனுக்கு பாருங்கள். பாருங்கள் என்னவென்றால், தீமை செய்யாதபடி பாருங்கள். இது கமாண்ட், இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. 2வது என்னென்று சொன்னால், நீங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அதாவது பாருங்கள் என்பதும் இங்கு நாடுங்கள் என்பதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையானபடியாலே, நாங்கள் இந்த பாருங்கள் என்கிறதனுடைய அர்த்தத்தை நானும் நீங்களும் அறிந்திருந்தால்தான் தீமைக்கு தீமை செய்யாதபடி நாங்கள் என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். ஆகவே வேதம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த சொல்லு இது ஒரு எச்சரிக்கின்ற சொல்லாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் எச்சரிக்கின்ற சொல்லு, மற்ற நீங்கள் இதை உற்று நோக்குங்கள். அதாவது நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் சரியான கவனமாக என்ன செய்யுங்கள், இதை ஒரு கேலஸாக இதை விடுகின்றவர்களாக இல்லாமல், நீங்கள் கவலையினமாக விடுகின்றவர்களாக இல்லாமல், சபையாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கவனத்தோடு அல்லது மற்றவர்களுடைய சிந்தனைகளை நீங்கள் அறிந்தவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தீமைக்கு தீமை செய்யாதபடி நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகின்ற காரியம். ஆகவே அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் மேக் ஷுவர், நாங்கள் மேக் ஷுவர் பண்ண வேண்டும். அதாவது நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தீமைக்கு தீமை நாங்கள் செய்கிறதில்லை. அருமையாக நான் உங்களை கேட்கின்ற காரியம் என்னவென்றால், நானும் நீங்களும் தீமைக்கு தீமை செய்கின்ற இதயத்தை உடையவர்களாக இருக்கின்றோமா? அவை தீமைக்கு தீமை நாங்கள் செய்கின்றவர்கள் என்றால், முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னவென்றால், நாங்கள் பார்க்க வேண்டும், தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்க்க வேண்டும் என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவை நாங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்ற கட்டளை என்றால், அதனுடைய மற்ற பட்சம் என்னவென்றால், நாங்கள் தீமையே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவை நாங்கள் தீமையே முதலாவது செய்யாமல் விட்டால்தான் இன்னும் மற்றவன் என்ன செய்ய மாட்டான், தீமைக்கு தீமை செய்ய மாட்டார். நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யாத பட்சத்திலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், தீமைக்கு தீமை செய்ய மாட்டீர்கள். அவை தேவன் இங்கு சொல்லுகின்ற கருக்கின்ற கட்டளை என்னவென்றால், நீங்கள் தீமையே என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். நீங்கள் தீமையே செய்யாத பட்சத்திலே என்ன வராது, அங்கு தீமைக்கு தீமை வர மாட்டார். இருதயங்களை நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் தீமையை செய்கின்றவரா என்று கேட்கின்ற போது நீங்கள் கேட்கலாம், தீமை என்றால் என்ன? அவை தீமை என்றால், அருமையாளர்களே, எங்களுடைய இருதயங்களிலே தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற எந்த ஒரு காரியம் தீமையே. என்ன சொல்லுகின்றது வேதம், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற எல்லா காரியமும் தீமையே. அவ இன்னொரு விதத்திலே சொன்னால், நாங்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற எந்த ஒரு காரியமும் வேதனை, எந்த ஒரு காரியமும் தீமை. சில வேளைகளிலே பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை கூட என்ன செய்யலாம், உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் வேதனைப்படுத்தலாம், அல்லது பெற்றோர்களுடைய செய்கைகளினாலே உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தலாம், அல்லது கணவன்மார் நீங்கள் உங்களுடைய வார்த்தையினாலே மனைவிமாரை நீங்கள் என்ன செய்யலாம், வேதனைப்படுத்தலாம். மனைவிகள் என்ன செய்யலாம், உங்களுடைய செயற்பாடுகளினாலே கணவன்மாரை நீங்கள் வேதனைப்படுத்தலாம். இதுவும் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இது தீமைக்கு தீமை நீங்கள் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய கட்டளையின்படியே நீங்கள் நடக்க வேண்டும். இங்கு அடுத்ததாக இங்கு வேதம் சொல்லுகின்ற ஒரு காரியம் தீமை என்றால் என்னவென்றால், எங்களுடைய நாக்கு, எங்களுடைய நா என்ன செய்யும் என்றால், மற்றவர்களுடைய தீமையை பற்றி எப்பொழுதும் கதைக்கின்ற நாவாக இருக்கும். ஒரு கபடுள்ள நா, ஒரு வஞ்சனை உள்ள நா, இது எப்பொழுதும் தீமை. வேதம் தெளிவாக சொல்லுகின்ற நீங்கள் நீதிமொழிகள் 3:7 நீங்கள் பார்த்தால், நாங்கள் மற்றவர்களிலும் பார்க்க பெரியவர்கள் என்று நாங்கள் நினைத்தாலே அது என்ன, நாங்கள் எங்களிலும் பார்க்க பெரியவர்கள் என்று எங்களை நினைக்கிறதே ஒரு தீமை. சரிதானே? ஆனபடியாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை பெரியவர்கள் என்றோ, அல்லது பெருமை மிக்கவர்களாக, நாங்கள் பொறாமை உள்ளவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அதை புரட்டுகின்றவர்களாக, மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற எந்த ஒரு காரியமும் தீமையே. ஆகவே இந்த கட்டளை எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் தீமை செய்கின்றவர்களா என்பதை என்ன செய்யுங்கள், இந்த நேரத்திலே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பழிக்கு பழி வாங்குகின்ற இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? சிறு பிள்ளைகள் சில போதில் என்ன செய்வார்கள், தங்களுக்கு யாராவது நாள் அடித்தால் என்ன செய்வார்கள், திருப்பி நிச்சயமாக என்ன செய்வார்கள், அடிப்பார்கள். இது எவ்வளவுக்கும் என்ன செய்ய தேவையில்லை, சொல்லிக் கொடுக்க தேவையில்லை.
அல்லது சிறு பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் நீங்க சின்ன பிள்ளைகளை பார்க்கின்ற போலே நம்ம ஓடி போய் ஒரு கதவோடு அடிபட்டால் என்ன செய்வார்கள்? பெற்றோர்கள் போய் அந்த கதவுக்கு அடிப்பார்கள். அடிச்சாதான் என்ன செய்யும்? அழுகிறத நிப்பாட்டு. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு இப்ப என்ன இருக்கின்றது? என்னுடைய அந்த காரியத்திற்கு பழிக்கு பழி வாங்கப்பட்டு விட்டது என்ற திருப்தியோடு இந்த பிள்ளைகளையும் என்ன செய்கின்றோம்? பெற்றோர்கள் சிறுவயதிலிருந்தே ஒரு பழிக்கு பழி வாங்குகின்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் வளர்க்கின்றவர்களாக இருக்கோம். நீங்க ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, இது நிஜமாக நீங்க அறிந்திருக்கின்றோன்றும். அவை நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கின்ற வேளையிலும் நாங்கள் பழிக்கு பழி வாங்குகின்ற காரியத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். பாருங்கள், அப்போஸ்தலன் ஆரம்பிக்கின்ற போலே மேலும் சகோதரரே, சபையை பார்த்து சொல்லுகின்ற காரியம், மேலும் சகோதரரே நீங்கள் என்ன செய்யுங்கள்? தீமைக்கு தீமை செய்யாதபடி நீங்க பார்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக நீங்கள் தீமையே செய்யாதிருக்க வேண்டும். அருமையானது மிகவும் ஒரு கடினமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே. இங்கு இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த தீமையானது எப்படி என்றால், இங்கு ஒரு காரியம் இங்கு நடக்கின்ற வேளையிலே இங்கு நாங்கள் அந்த காரியத்திற்கு ஒரு மறுவான ஒரு விளைவு ஏற்பட வேண்டும் என்பதிலே பிரியமாயிருப்போம். உதாரணமாக இங்கு ஒரு சபையிலே இருக்கின்ற ஒரு மூப்பர் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஏதாவது ஒரு முறைப்பாடை சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? உடனடியாக அவருடைய பிள்ளை ஏதாவது குலை செய்கிறா என்பதை பார்ப்போம். அல்லது இவருக்கு வளர்ந்தவள் இவற்ற பிள்ளையும் வளர்ந்தானே, நாங்கள் அதை பார்ப்போம். இப்படியான சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றதா இல்லையா? ஏனென்றால் எங்களுடைய இருதயத்திலே அவர் சொன்னதுக்கான பழியை நான் எப்போவாவது தீர்க்க வேண்டும் என்கின்ற அந்த தீயதான சிந்தனை வேதம் சொல்லுகின்றது. அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் இந்த சண்டைகள், இந்த கோபங்கள், இந்த கரு, இந்த களியாட்டுக்கள் இப்படியான காரியங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமையான எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யவோ, அல்லது மற்றவர் எங்களுடைய நாவினாலே மற்றவர்களை வேதனைப்படுத்தவோ, அல்லது மற்றவர்களை குறித்து எந்த விதமான ஒரு உறுதியும் இல்லாத வகையிலே நாங்கள் அவர்களை குறித்து கூடாமல் கதைக்கின்றதோ, இது என்னவா மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற தீமை? இதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. இப்படியான தீமையை நீங்க செய்யாதீர்கள். ஏனென்றால் இங்கு சபையானது ஒரு சரீரம் என்பதை பவுல் திரும்ப திரும்ப சொன்னாங்க. வாசித்த வேத போதிலே பாருங்கள், இங்கு சபையானது ஒரு சரீரம். ஆக இந்த சரீரமானது தனக்குத்தானே என்னவா இருக்கக்கூடாது? எதிராகவோ பழிக்கு பழி வாங்குகின்றதாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னுக்கு வைக்கின்ற காரியம். நாங்கள் சகோதர சிநேகத்தோடு சபையானது இருக்க வேண்டும். ஆகவே இங்கு பலவீனரை தாங்குங்கள், திக்கற்றவர்களுக்கு புத்திய சொல்லுங்கள், இங்கு எல்லாரோடும் சாந்தமாயிடுங்கள் என்று பவுல் சொன்னுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் எந்த விதத்திலும் பாகுபாடற்றவர்களாகவோ, அல்லது நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் படித்தவர்களாகவோ, படியாதவர்களோ, வனக்காரர் வேலைகள் என்ற பிரிவினையே இல்லாத வகையில நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? மன்னித்து, ஒருவருக்கு குறை உண்டானால் அதை நீங்கள் மன்னித்து, ஒரு சந்தோஷமான ஒரு அன்புள்ள சபையாக வாழுவதற்கு அருமையானவர்களே இந்த கட்டளையானது உதவி செய்யும் என்பதை பவுல் தெளிந்த விதத்திலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் இங்கு தீமை செய்கின்றது வேளையிலே தேவனுடைய முகத்திற்கு விரோதமானவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். அவை நாங்கள் மெய்யாகவே இங்கு தீமை செய்கின்றோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தீமை செய்கின்ற இடத்திலே தேவனுடைய கோபம் இருக்கும் என்று சங்கீதம் 34 சங்கீதம் தெளிவாக சொல்கின்ற காரியம். சங்கீதம் 34 சங்கீதம் 16 வசனம் என்னவென்றால், தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியிலே இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. அவை நாங்கள் ஏன் இந்த தீமையை செய்யக்கூடாது என்றால், தீமை செய்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் என்ன செய்யும்? இருக்கும். அருமையாகவே தேவனுடைய கோபம் உங்கள் மேலே இருந்தால், அதாவது நீங்கள் தீமை செய்கின்றவர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்காது? தேவனுடைய கிருபை ஒருபொழுதும் இருக்க மாட்டாது. தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்வதிலே எந்த விதமான ஆத்தும ஆசீர்வாதம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இறுதியிலே நீங்க என்ன செய்வீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்திரித்துக் கொள்ள முடியாதவர்களாய் போய்விடுவீர்கள் என்பதை பவுல் உணர்ந்தவனாய் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டாம். தெசலோனிக்கே சபையே, அதே போலதான் பாவியானவர் தேவன் உங்களோடு பேசுகின்ற காரியம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டாம். ஏனென்றால் அருமையானவர்களே, அவருடைய கைகளிலே விழுகிறது. எவ்வளவு கொடூரம் என்பதை நீங்கள் உணர்கின்றவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய கைகளிலே நீங்கள் விழுந்து அவர் உங்களை அடிப்பாரேயானால் எழுந்தே இருக்க மாட்டாமல் நீங்கள் போவீர்கள். ஆனபடியாலே சொல்லுகின்றான் அப்போஸ்தலனாகிய பவுல், தீமைக்கு தீமை வேண்டாம். இங்கு பவுல் மட்டுமல்ல அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் அதே போதனையை தான் உங்களுக்கு போதிக்கிறார். என்ன சொன்னால், நீங்கள் பழிக்கு பழி வாங்காதிருங்கள். தன்னுடைய பிரசங்கத்திலே கிறிஸ்து முதலாவதாக செய்த பிரசங்கம் இங்கு என்ன, நாங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர் மத்தேயு 5 அதிகாரத்திலே கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை செய்ய தொடங்கினார். ஆகவே கிறிஸ்து அந்த 5வது காரியத்திலே சொல்கின்ற காரியம் என்னவென்றால், உங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்ருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் நீங்கள் இருப்பீர்கள். அருமையாளர்களை, நீங்கள் மெய்யாகவே தேவனாலே பிறந்து நீங்கள் அவருடைய புத்திரராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அல்லது மெய்யாகவே நீங்கள் அவருடைய புத்திரரா என்று உங்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால், அல்லது மெய்யாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நீங்கள் அவரை போல தீமைக்கு தீமை செய்யாதவராயிருக்க வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து, அருமையானவர்களே, அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு எவ்வளவோ தீமைகளை அவர் அனுபவித்தவராயிருந்தும் தனக்கு அடித்த சகலரையும் பார்த்து தேவன் சொன்ன காரியம், பிதாவே நீர் இவர்களை மன்னியும். அருமையாவளை, எவ்வளவுக்கு வேதனையாக ரத்தங்கள் வடிந்து சிலுவையிலே அட்டிக்கப்பட்டு கிறிஸ்து அங்கு எவ்வளவு ஒரு வேதனையை அனுபவித்த கிறிஸ்துவாக இருந்தும் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், பிதாவே நீர் இவர்களை மன்னியும். அருமையாவளே, நீங்கள் யாராவது சிலுவையிலே அடிக்கப்பட்டீர்களா, அல்லது எந்த சகோதரனாவது சகோதரியாவது உங்களை ஆணியினாலே உங்களுடைய படுக்கையிலே வைத்து அடித்தார்களா? இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கே வேதனை நீங்கள் அனுபவிக்கவில்லை. ஆனபடியாலே கிறிஸ்து இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எவ்வளவுக்கு உங்களிலும் பார்க்கிற வேதனையை அனுபவித்த நானே பழிக்கு பழி என்ன செய்யவில்லை, வாங்கவில்லை. ஆனபடியாலே நீங்களும் நான் பட்ட வேதனையிலே நீங்கள் எத்தனையோ 1000 மில்லியன் மடங்கு குறைவான வேதனை தான் நீங்க என்ன செய்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய அவ்வளவு வேதனையும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அவ்வளவு பாவம், அதில் அருமையானவர்களே நானும் நீங்களும் எத்தனை மடங்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனை அதிலே எத்தனையோ மில்லியனிலே ஒரு பகுதியை அனுபவிக்கின்ற நாங்கள். அதுதான் கிறிஸ்துவோட காரியம் என்றால் என்னோட ஒப்புடையில் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனபடியால் நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கிறதால் என்ன செய்வதில்லை, குறைந்து போவதில்லை. நீங்கள் தீமைக்கு தீமை செய்கிறதால் ஒன்று பொழுதுமே நீங்கள் குறைந்து போவதில்லை. வேதம் சொல்லுகின்றது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அந்நாள் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆகவே ஆனபடியாலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவரும் தீமையை செய்யாதவர்களாய் நாங்கள் அதை பார்க்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அதை பார்க்கின்ற நாங்கள் தீமை செய்கிறார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். 2வதாக, இந்த செய்கையினாலே ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்கிறார்களா என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்தது, தீமை நடந்தால் அந்த தீமைக்கு
தீமை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அது சபையினுடைய பொறுப்பு. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனுக்கு தீமை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? அது சபையினுடைய பொறுப்பு, அதை கண்காணிக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அவை பழிக்கு பழி வாங்குகின்ற இடத்திலே சபையானது என்ன செய்ய வேண்டும்? அதை தடுத்து நிறுத்துகின்றதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சகோதரனும் தனது சகோதரனுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? கோர்ட்டுக்கு போகக்கூடாது, நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, உங்களிடத்திலே நீதிமான்கள் இல்லையா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு? உலகத்தவரங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் போகக்கூடாது. பழிக்கு பழி என்றதை வாங்கக்கூடாது. உன் ஒரு கணத்தில் அறைந்தால் நீ மறுகணத்தை திருப்பி கொடு என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவினுடைய போதனையின்படி எங்களுக்கு வருகின்ற சகல விதமான தீமையையும் நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு என்று சகித்து அவருடைய கட்டளைகளை அருமையாளர்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அடுத்த காரியம், நாங்கள் நன்மை செய்ய நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், தனியதாக நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாதவர்களாய் நாங்கள் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் தீமைக்கு என்ன செய்யட்டா? நன்மை செய்ய. தீமை செய்யறவனுக்கு ஒரு விதத்தில் சொன்னால் நீங்கள் நன்மையை செய்யுங்கள். இந்த வேதத்திலே நீங்கள் வாசித்தால் தெரியும், தெளிந்த வேதத்தில் சொல்லப்படுகின்றது, தீமைக்கு தீமை செய்யாதவர்கள் உங்களுக்கும் மற்ற யாவருக்கும் நன்மையை செய்ய நாடுங்கள். நாங்கள் முதலாவதா பார்த்து நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், நீங்க என்ன செய்ய வேண்டும்? நன்மையோ தீமைக்கு தீமை செய்யாதபடி நாங்கள் பார்க்கின்றவர்களா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் தீமைக்கு தீமை செய்கின்ற இருதயமான எங்களிடத்தில் இல்லை என்றால் நாங்கள் என்ன, எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? தீமைக்கு தீமை செய்கிற இதயம் இல்லை என்றால் நாங்கள் தீமைக்கு தீமை செய்வோமா? இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகின்றது. அப்படி ஒருவர் உங்களுக்கு தீமைக்கு தீமை செய்தாலும், அப்படி ஒரு சகோதரன் உங்களுக்கு தீமைக்கு தீமை செய்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்களா? திருப்பி அடியுங்களா? இல்லை, நீங்கள் நன்மையை செய்ய நாடுங்கள். இந்த நாடுங்கள் என்ற வார்த்தை அருமையாளர்களே என்னவென்றால், இங்கு நாங்கள் முழு விருப்பத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? நாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த நன்மை என்றால் எங்களுடைய ஆத்தும நன்மையும் சரீர நன்மையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கருத்திலே கொள்ள வேண்டும். ஒருவருடைய ஆத்துமா நீங்கள் 2 தீமோத்தேயு 2 நீங்கள் பார்த்தால், 2 தீமோத்தேயுக்கு நீங்கள் திருப்புங்கள். 2 தீமோத்தேயு 2 இறுதி வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 24-26 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகின்றவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனும் எதிர்த்து பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானனுடைய இச்சையின்படி செய்ய அவனாலே பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன காரியம் என்ன? தீமோத்தேயுவே, நீ என்ன செய்ய என்றால் நீ தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தீமையானது எங்களுக்கு என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். அவை நீங்கள் ஏதோ கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொண்டு விட்டால் தீமையை உங்களுக்கு வராத ஒருவன் பிரசங்கித்தால் அவன் யார்? அவன் பொய்யர். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, நாங்கள் தீமையை சகிக்கின்றவனாய் இருக்க வேண்டும். அர்த்தம், தீமையானது உங்களுக்கு உண்டு, அவன் இந்த தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுவே, நீ எதிர்த்து பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும் படிக்கும் அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிய வேண்டும் என்று நீ உபதேசிக்க வேண்டும் என்ற நீ ஆவிக்குரிய விதத்திலே அவனுக்கு நீ தீமையை சகித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய ஆத்மாவை நீ உயர்த்த வேண்டும். தீமோத்தேயுவே, இது உனக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளை. அருமையாக இன்று சபைகளிலே நாங்கள் பார்த்தால் போதகர் மார்களும் ஊழியக்காரன் சண்டை, ஒரே சண்டை, கை கைகளாலே அடிபடாத குறையால் என்ன செய்வார்கள்? வாயினாலே சண்டை பிடிப்பார்கள். அது அருமையாக, அது உண்மையாவியர் சபை அல்ல, அது சாத்தானின் குகை. சரியான வேதத்தில் தெளிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஊழியக்காரனானவன் தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் சண்டை பண்ணுகின்றவனாக இருக்கக்கூடாது. தீமைக்கு தீமையை செய்யக்கூடாது என்கிறது சபையினுடைய குணாதிசயம் என்றால், இங்கு சண்டையும் இங்கு மார்க்க பேதங்களும் இங்கு எரிச்சல்களும் பொறாமைகளும் அது பிசாசினுடைய குகை என்பது அருமையானவர்களே, அதுவும் எங்களுக்கு வேதம் கற்றுத்தருகின்ற ஒரு போதனை.
அதில் நாங்கள் தெளிவுள்ளவர்களாய் நாங்கள் நிர்ணயிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் சபையிலே ஆராதிக்கின்றோமா அல்லது குகையிலே ஆராதிக்கிறோமா என்பது சரியான முக்கியம். ஏனென்றால் தேவனுடைய கட்டளையின்படி செய்கிறது தேவன் எங்களுக்கு தந்த பொறுப்பு. ஆனபடியால் நாங்கள் யாவரும் இப்படியானவருடைய ஆத்மாவினுடைய நன்மைக்காக நாங்கள் சகித்து அவருடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் நாங்கள் அறிந்து உதவி செய்கின்ற ஒன்றை நாங்கள் நாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு இது? எங்களோடு சந்தோஷமாக எங்களோடு நண்பர்களாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த ஆத்மாபாரமும் இந்த உதவியும் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் போதிக்கின்றது இல்லை. வேதம் போதிக்கின்ற காரியம் என்னவென்றால், உனக்கு நன்மை செய்தவனுக்கு நீ நன்மை செய்தால் என்ன பிரயோஜனம்? ஆயக்காரனும் பரிசேயனும் அப்படியே செய்கின்றார்களே, அவை ஆயக்காரனும் பரிசேயனும் போலட நீங்கள் இருக்க போகின்றீர்களா? அல்லது நீங்கள் இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலான எங்களுடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை போல இருக்க போகிறீர்களா என்பதை வேதம் அருமையாளர்கள் உங்களை கேட்கின்ற காரியம். சரி, இதில் நீங்க வேதத்தை பாருங்கள், பரிசேயரும் அப்படியே செய்கின்றார்களே இல்லை. கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் நன்மை செய்ய நாடுங்கள். அன்றாள் அருமையானவர்களே, இந்த நாடுகின்ற வேளையிலே எங்களுக்கு முழு விருப்பம் எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் சுயத்தை வெறுத்து சுயநலம் அற்றவர்களாக நன்மை செய்ய நாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் நன்மை செய்கிறது, இது உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நாங்கள் நன்மை செய்கிறது வழக்கம். ஐயோ, இந்த பாஸ்டர் நல்ல மனுஷனப்பான், உதவி செய்வார் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க சந்தோஷத்தினாலேயே சில பேர் என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். ஒரு கஷ்டப்பட்டவர்களுக்கு நாங்கள் காசு கொடுக்கின்ற போது நாலு பேர் பார்க்க வேண்டும் என்று விரும்புவோம். ஏனென்றால் அந்த நன்மை செய்கின்ற அந்த காரியம் மறந்த அருமையார்களே, எங்களுடைய சுய லாபத்திலோ சுய சந்தோஷத்தை கொடுக்கின்றதல்ல. அல்லது எங்களிடத்திலே ஒரு 5 கோடி காசு இருக்கின்ற போலே 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதல்ல. ரத்தம் இங்கு எங்களுக்கு தீமை செய்கின்றவர்களுக்கு எங்களுடைய சுயத்தை வெறுத்து என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மோசையை அறிந்திருப்பீர்கள். மோசையை அறியாதவர்கள் நீங்கள் ஒருவேளை இருக்க மாட்டீர்கள். பொதுவாகவே இங்கு மோசைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு எதிராக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். மோசைக்கு எதிராக எத்தனை பேர் போர்க்கொடியை தூக்கினார்கள். ஆனால் தேவன் ஒரு கட்டத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்த வேளையிலே மோசே சொன்ன காரியம், தேவனே இது என்ன செய்யும்? என்ன அழியும்? இது என்ன அழியும் மோசே? ஏனையா தேவன், ஏனென்றால் இந்த ஜனங்களை நீர் என்ன செய்யாதையும், ஒன்றும் செய்யாதையும். ஏனென்றால் இந்த ஜனங்கள் தேவனே ஒரு பலவீனமான ஜனங்கள். இந்த ஜனங்கள் அடிக்கடி உடன்படிக்கையை மீறுகின்ற ஜனங்கள். ஆக இந்த ஜனங்களுக்காக நான் என்னுடைய சுயத்தை தருகின்றேன் அங்கு என்ன செய்வதற்கு? உம்முடைய கோபத்தை தீர்ப்பதற்கு. ஆனால் இந்த ஜனங்கள் மீது ஒன்றும் செய்யாதீர்கள் என்ற மோசேயினுடைய குணாதிசயத்தை நானும் நீங்களும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய விலாவினாலே குத்தப்பட்டு தனக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அங்கு கொடுத்த கிறிஸ்து. அருமையாகளே, அப்படியான இந்த கிறிஸ்துவை போல நன்மை செய்ய சுயத்தை நாங்கள் வெறுத்து நன்மை செய்ய நாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பரிசுத்தத்தோடு இந்த நன்மைகளை செய்ய வேண்டும். அவை இங்கு வேதம் சொல்லிவிட்டதே, இங்கு போதகரங்களை பார்ப்பாரே, இங்கு மூப்பர்கள் எங்களை பார்ப்பார்களே, இங்கு பழிக்கு பழி செய்தால் ஆனபடியால் எங்களை பேசினவனோடு நாங்கள் ஒரு நசியல் சிரிப்போடு சிரித்து கதைப்போம் என்கின்ற போலியான இந்த நன்மை செய்வது எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. எங்களுடைய முழு இருதயத்தோடும் பரிசுத்தத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? நன்மைக்கு நன்மை செய்கிறவர்களாக அல்ல, தீமைக்கு நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை செய்ய நாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய இதயத்திலே எந்த விதமான ஒரு அசுத்தமும், எந்த விதமான ஒரு பெருமையும், எந்த விதமான ஒரு மனுஷனுடைய மனுஷன் மையமுமான காரியங்கள் இருக்கக்கூடாது. மாறாக இறுதியாக நாங்கள் நாடுகின்ற போலையிலே கிறிஸ்து ஒருவருடைய மகிமைக்காக மட்டும் நாங்கள் இந்த நன்மையை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் இங்கு கிறிஸ்து என்ன விதமாய் இந்த நன்மையை செய்தாரோ அதே போல நாங்களும் சுய வெறுப்பையோடு
நாங்கள் எங்களை நாங்களே பொருள்படுத்தாமல், ஏதோ நாங்கள் பெரியவர்கள் மற்றவர்கள் சிறியவர்கள் என்ற மாக்க பேதமே இல்லாதவர்களாய் எல்லாருக்கும் ஆன வகையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய தீமைக்கு தீமையை செய்யாதவர்களாய், மற்றவர்களை பற்றி எந்த விதத்திலும் தீமையை நாங்கள் கதைக்காதவர்களாய், நாங்கள் ஒரு பழிக்கு பழி வாங்குகின்ற இதயம் இல்லாதவர்களாய் அவர்களுக்கு நன்மையை செய்ய நானும் நீங்களும் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்படி நாங்கள் நன்மை செய்வதனாலே ஏதாவது எங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, நான் இன்றைக்கு தீமைக்கு தீமை செய்யாததுனாலே என்னுடைய குடும்பங்கள் பண ரீதியிலான ஆசீர்வாதத்தை கிடைக்குமா? இல்லை, வேதம் அதை சொல்லவில்லை. ஆனால் ஒரு நிச்சயம் என்னவென்றால், நீங்கள் தீமைக்கு நன்மை செய்கின்ற வேளையிலே பரமபிதா திரும்ப என்ன செய்வார், இந்த பூமிக்கு வருகின்ற வேளையிலே அவர் உங்களுக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஜோவான் எழுதின சுவிசேஷம், ஜோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஜோவான் எழுதின சுவிசேஷம் 5:29 என்ன சொல்லுகின்றது என்றால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தாரமாக, 5:29, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும் படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். என்ன சொல்லுகின்றார் கிறிஸ்து? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும் படிக்கும். அதாவது நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்தவர்களாயிருந்தால் எங்களுக்கு ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்யத்திலே ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தேவன் தருவார் என்பதிலே புதிய ஏற்பாட்டு ஒரு விளக்கமும். இங்கு ஆமோஸினுடைய புத்தகத்திலே நீங்கள் பார்த்தால், ஆமோஸினுடைய புத்தகத்திலே இங்கு 5:14 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 5:14 இன்னொரு விதத்தில் சொல்லுகின்றது, நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதனால் நாங்கள் ஏன் இந்த தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது நாங்கள் ஏன் இந்த தீமைக்கு தீமை செய்யாதவர்களாக இருப்போம் என்றால், எங்களுடைய கிறிஸ்து வருவார், எங்களுடைய ராஜாதி ராஜா திரும்ப வருகின்ற வேளையிலே என்ன செய்வார் என்றால், எங்களை மிகவும் ஒரு பிரதானமான சந்தோஷமான இடத்திற்கு எங்களை கொண்டு போவார். ஆனபடியால் நாங்கள் என்ன இருக்கக்கூடாது, இந்த தீமைக்கு தீமை செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஆக இந்த கட்டளையுடைய சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், நன்மையை செய்யுங்கள் என்றால், அப்போஸ்தலன் பவுல் சொல்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் என்ன செய்யுங்கள், அன்பாக இருங்கள். நீங்கள் அன்பில்லை என்று சொன்னால் என்ன இருக்க முடியாது, உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இப்படியான ஒரு சந்தோஷமான தீமைக்கு நன்மை உங்களால் செய்ய முடியாது அன்பில்லை என்றால். நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதிக்கு நீங்கள் பார்த்தால், மத்தேய ரோமர் 12 உங்களுக்கு சரியாக வாசித்து விடுகிறேன். ரோமர் 12:9 பார்த்தால், உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக தீமையை பொறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே இந்த தீமையை நீங்கள் வெறுத்து நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். ஆக இங்கு தேவனுடைய 2வது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த கட்டளையை நீங்க என்ன செய்கின்றீர்கள், நிறைவேற்றுகின்ற சபையாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகின்றார். அருமையாக இந்த அன்பு எனக்கும் உங்களுக்கும் இல்லை என்றால் என்ன, இல்லை, நாங்கள் பழிக்கு பழி வாங்குகின்றவர்களாகத்தான் இருப்போம். நீங்க யோசிச்சுப்பாங்க, சில வேளைகளிலே நாங்கள் சில கைகளை நாங்கள் தூக்கி வேலை செய்கின்ற வேளைகளை கை என்ன செய்யும், சில வேளைகளிலே கண்ணுக்குள்ள குத்திடும், உடனடியாக சுத்தி எடுத்து கத்தி அடிப்பாங்க கையை, இல்லை, ஏன், அது எங்களுடைய சரீரம். அதே போலதான் அல்லது நாங்கள் சாப்பிடுகின்ற வேளையில சொந்தங்களுக்கு அடிபடும், என்ன செய்வோம், பல்ல பிடிச்சி அடிப்போம், ஏன் கடிச்சா சொல்லு, இல்ல, ஏன், இந்த பழிக்கு பழி வாங்குகின்ற இந்த சுபாவமானது ஒரு சரீரத்தில் என்ன செய்யாதது இருக்கா, அது சரீரம் என்றால் நீங்கள் ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவுடைய சபை என்றால் வேதம் சொல்ற நீங்க பழிக்கு பழி வாங்கவே மாட்டீங்க. ஆனபடியால் அருமையானவர்களே, நாங்கள் இப்படியான காரியத்தை எச்சரிக்கையாயிருந்து எங்களுடைய தீமையானது எங்களுக்குள்ளே வரக்கூடாது என்பதை நாங்கள் விசுவாசித்தவர்களா, என்ன நாங்கள் வேதம் என்ன பரலமண்ட ஜெபம் என்ன சொல்லுகின்றது, தீமைக்கு விலக்கி எங்களை காத்து.
அவை தேவன இந்த தீமைகளானது எங்களுடைய சபைக்குள்ளே வராமல், என்னுடைய சகோதரனுக்கு வராமல், என்னுடைய குடும்ப சகோதரனுடைய குடும்பங்களுக்குள்ளே வராமல் நீர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாகவும், ஆவியானவர் எங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களை கற்றுத்தர வேண்டும் என்பது அருமையாளர்களே, நாங்கள் அப்படி உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு சிறியதான ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கின்றேன். ஒரு மிலிட்டரி கேமரால் ஆர்மி கேம்பில் ஒரு கிறிஸ்தவ ஆர்மிக்காரன் லண்டனில் இருந்தார். அவர் எந்த நேரமும் தன்னுடைய கேம்பிலே அவர் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து தான் தன்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் அவர் செய்வார். அப்ப ஒரு நாள் அவர் இரவு என்ன செய்தார் என்றால், எழும்பி வேதத்தை வாசித்து முட்டைக்காலும் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற போலேயே அவருடைய மற்ற நண்பர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவரை கோபப்படுத்துவதற்காக அவனுடைய தன்னுடைய தங்களுடைய சப்பாத்துக்களினால் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு எறிந்தார்கள். அவன் ஜெபமெல்லாம் முடித்து அவன் படுத்து விட்டான். விடிய ஒளிம்பி அந்த எறிந்தவர்கள் பார்த்தால் தங்களுடைய கட்டில் அருகே எறியப்பட்ட சப்பாத்துகள் எல்லாம் வட்டிவாக போலீஸ் பண்ணப்பட்டு என்ன செய்யப்பட்டது வைக்கப்பட்டிருந்தது. எழும்பினவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள், நான் இவ்வளவு ஒரு தீங்கு செய்து அவனை சப்பாத்து எறிந்த போலேயும் அந்த சப்பாத்து என்ன விதமாக அவன் போலீஸ் பண்ணி துடைத்து கவனமாக வைத்திருக்கிறான். அருமையாளர் காரங்கள், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான எண்ணம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் இப்படியான வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து இதிலே பிரியப்படுகின்றவரும் மகிமைப்படுகின்றவரும் ஒருவர் கிறிஸ்துவே. ஆனால் இப்படி நாங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற வேளையிலே கிறிஸ்து வருகின்ற வேளையில் என்னையும் உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதே வேதம் கற்றுத்தருகின்ற காரியம். நாங்கள் அருமையானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக நாங்கள் ஜபித்து ஒவ்வொருவரும் இந்த தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்ய தேவன் என்னையும் உங்களையும் வழிநடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஜபங்களாக இருக்க வேண்டும். ஆமேன். மறுபடியும் எங்களுடைய ஜபத்தை எங்களுடைய நிறைய